வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சிகள் தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாடம் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் கணித பாடம் எடும்பொழுது நாங்கள் 2 தவணைக்குரிய அனைத்து பாடப்பகுதிகளையும் நிறைவு செய்யப்பட்டு காணப்படுகின்றது. இந்த 2 தவணைக்குரிய பாடப்பகுதியின் மீட்டட் பயிற்சிகளாக நாங்கள் இன்றைய தினம் வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் சமன்பாடுகள் எனும் பாடத்தில் வரக்கூடிய ஒருங்கமை சமன்பாடு மற்றும் இருபடி சமன்பாடுகள், இணைய சமன்பாடு தொடர்பான வினாக்கள் இவ்வாறு கடந்த கால வினாபத்திரத்தில் வந்திருக்கின்றது. அதுக்கு நாங்கள் எவ்வாறு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு விடையினை அளிக்க வேண்டும், எவ்வாறு கேள்வினை கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் உங்களுக்கு தேவையான சகல வளங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கும் நான் தம்பைத்தனை இலக்கம் 3 பாடசாலையினுடைய ஆசிரியர் விஜயசுந்தரம் சுகனீஸ்வரன். நல்லது மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய கடந்த கால வினாபத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான கற்றல் வளங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இன்றைய தினம் முதலாவதாக 2020 நடைபெற்ற கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையில் ஏற்பட்ட வினாவினை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக 2019 2018 நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 2020 எனும் பொழுது இவ்வருடம், அதாவது 2021 மார்ச் மாதத்தில் நடைபெற்ற கல்வி பொதுதராதர சாதாரண தர கணித பாட பரீட்சையின் ஒருங்கமை சமன்பாடு மற்றும் இருபடி சமன்பாடுகள் தொடர்பான வினாவினை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள் உங்களுக்கு தேவையான கடந்த கால வினாபத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த கால வினாபத்திரம் 2020 இல்லை என்றால் நீங்கள் இந்த வினாவினை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் வழங்கப்படும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களிடம் கடந்த கால வினாபத்திரம், அதாவது 2020 வினாபத்திரம் இல்லை என்றால் எனக்கு உங்களுடைய தகவல்களை தாருங்கள், நான் உங்களுக்கு இந்த வினாவினை அனுப்பக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் வினாவிற்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் 5வது வினா 2020, அதாவது 2021 மார்ச் மாதத்தில் நடைபெற்ற 2020 கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையின் 5வது வினா ஒரு மண்டபம் செந்தாமரை மலர்களினாலும் வெந்தாமரை மலர்களினாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பயன்படுத்திய வெந்தாமரை மலர்களின் எண்ணிக்கையின் 3 கேள்வியினை நாங்கள் வாசிக்கும் போது மிகவும் தெளிவாக வாசிக்க வேண்டும். அதனை போன்று அங்கு குறிப்பிடப்படும் முக்கிய விடயத்தை நீங்கள் குறித்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அல்லது வாசிக்கும் போது நமக்கு தேவையான தகவல்கள் இருக்கும் பட்சத்தில் அதற்கு கீழாக நீங்கள் கோடினை எடுத்துக் கொள்வது உங்களுக்கு மீண்டும் வினாவினை வாசிக்கும் போது அது உங்களுக்கு கவனத்தை ஈர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இனி நீங்கள் தோற்ற இருக்கக்கூடிய பரீட்சைகளில் கணித பாடம் மட்டுமின்றி ஏனைய அனைத்து பாடங்களுக்கும் முக்கியமான விடயங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதற்கு கீழாக கோட்டினை எடுத்துக் கொள்வது சிறந்த ஒரு வழியாக இருக்கும். நாங்கள் கணக்கிற்கு செல்வோம். 3 பயன்படுத்தப்பட்ட செந்தாமரை மலர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க பயன்படுத்தப்பட்ட செந்தாமரை மலர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க 100 கூடியதாகும். 100 கூடியதாகும். ஒரு வெந்தாமரை மலர் ₹12, ஒரு செந்தாமரை மலர் ₹11 ஆகும். ஒரு வெந்தாமரை மலர் ₹12, ஒரு வெந்தாமரை மலர் ₹11 ஆகும். அலங்கரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த தாமரை மலர்களுக்கான செலவு 1000 ரூபாய் 1600 ஆகும். மீண்டும் ஒரு முறை நான் வினாவினை வாசித்துக் கொள்கின்றேன், நீங்களும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்களே மாணவர்கள். ஒரு மண்டபம் வெண்தாமரை மலர்களினாலும் செந்தாமரை மலர்களினாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பயன்படுத்திய வெண்தாமரை மலர்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கானது பயன்படுத்தப்பட்ட செந்தாமரை மலர்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க 100-ஆல் கூடியதாகும். வெண்தாமரை மலர் ரூபா ஒரு வெண்தாமரை மலர் ரூபாய் 12, ஒரு செந்தாமரை மலர் ரூபாய் 11 ஆகும். அலங்கரிப்புக்கு பயன்படுத்திய இந்த தாமரை மலர்களுக்கான செலவு 1600 ரூபாய் ஆகும். ஆகவே மொத்த செலவாக 1600 ரூபாய் காணப்படுகின்றது, இங்கு தரப்பட்டிருக்கின்றது. ஒரு வெண்தாமரை மலரினுடைய விலை 12 ரூபாயும் ஒரு செந்தாமரை மலரினுடைய விலை 11 ரூபாயுமாக காணப்படுகின்றது. இங்கு முதலாவது வினாவிற்கு நாங்கள் செல்வோமானால், முதலாவது வினாவானது இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது. அலங்கரிப்பதற்கு பயன்படுத்திய வெண்தாமரை மலர்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும், வெண்தாமரை மலர்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும், செந்தாமரை மலர்களின் எண்ணிக்கை வை எனவும், வெண்தாமரை மலர்களின் எண்ணிக்கை வை எனவும் கருதி தகவல்களை கொண்டு ஒரு ஒருங்கமை சமன்பாட்டினை உருவாக்குக. இதற்கு நாங்கள் எவ்வாறு சமன்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்ப்போம். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, வெண்தாமரை மலர்கள் எக்ஸ், வெண்தாமரை மலர்கள் எக்ஸ் எனவும், செந்தாமரை மலர்கள் வை எனவும் இங்கு தரப்படுகின்றது. ஆகவே வெண்தாமரை மலர்கள், நீங்கள் மேலே வினாவில் நீங்கள் கவனிப்பீர்களானால், வெண்தாமரை மலர்களின் மும்மடங்கானது வெண்தாமரை மலர்களின் மும்மடங்கானது பயன்படுத்திய செந்தாமரை மலர்களிலும் 100 கூடியதாகும். ஆகவே இதனை வைத்து நாங்கள் ஒரு சமன்பாட்டினை உருவாக்கிக் கொள்ளலாம். 3xy = 100. 3x - y = 100. அடுத்ததாக இங்கு தரப்படுகிறது, ஒருங்கமை சமன்பாடுகள் எனும் பொழுது இரண்டு சமன்பாடுகள் இங்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது முதலாவது சமன்பாடாக காணப்படுகின்றது. இரண்டாவது சமன்பாடாக நமக்கு நாங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடியது, ஒரு வெண்தாமரை மலரினுடைய விலை 12 ரூபாய். ஆகவே இங்கு ஒரு வெண்தாமரை மலருக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டது எக்ஸ். ஆகவே 12 நாங்கள் எக்ஸால் பெருக்கும் போது 12x, 11 நாங்கள் வையால் பெருக்கும் போது 11 வையும் காணப்படுகின்றது. இவை இரண்டினுடைய கூட்டுத்தொகைதான் நமக்கு இங்கு 1600 ரூபாவாக தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே 12x + 11y = 1600. ஆகவே முதலாவது சமன்பாடாக 3x - y = 100 எனவும், இரண்டாவது சமன்பாடாக 12x + 11y = 1600 காணப்படுகின்றது. இந்த இரண்டு சமன்பாடுகளை நீங்கள் உருவாக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும் மாணவர்களே. இந்த இரண்டு சமன்பாடுகளை நீங்கள் உருவாக்கும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். ஆகவே இலகுவாக நீங்கள் இந்த 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் முதலில் வினாவினை தெளிவாக வாசிக்கும் பட்சத்தில் நீங்கள் 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இரண்டாவது வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது, அந்த ஒருங்கமை சமன்பாட்டு சோடிகளை தீர்த்து அலங்கரிப்புக்கு பயன்படுத்திய வெண்தாமரை மலர்களின் எண்ணிக்கையும் செந்தாமரை மலர்களின் எண்ணிக்கையும் வெவ்வேறாக காணுக. இது நாங்கள் இப்பொழுது இந்த உருவாக்கப்பட்ட சமன்பாட்டினை நாங்கள் தீர்க்க வேண்டி காணப்படுகின்றது. ஆகவே இங்கு எக்ஸ் என்ற தெரியாத கணிதம் காணப்படுகின்றது, வை என்ற தெரியாத கணிதம் காணப்படுகிறது. ஆகவே இதில் நாங்கள் முதலில் இதனை தீர்ப்பதற்கு முன் இதனை நாங்கள் சமப்படுத்த வேண்டும். சமப்படுத்தும் பட்சத்தில் தான் நாங்கள் இதனை தீர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் முதலாவது சமன்பாடாக 3x - y = 100 ஆக காணப்படுகின்றது அல்லவா. ஆகவே நாங்கள் முதலாவது சமன்பாட்டை 11 பெருக்குகின்றோம். பதினொன்றால் பெருக்கும் போது வையை பதினொன்றால் பெருக்கும் போது 11 வை காணப்படும். ஆகவே வையை நாங்கள் சமப்படுத்துவதற்கு இலகுவாக காணப்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எக்ஸையும் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எக்ஸை சமப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது சமன்பாட்டை 4 பெருக்க வேண்டும். ஆகவே 4 பெருக்கும் போது 12 எக்ஸை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை நீங்கள் எக்ஸையும் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும், வையை சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் வையை சமப்படுத்துவோமானால் முதலாவது சமன்பாட்டை நாங்கள் 11 பெருக்க வேண்டும். ஆகவே 11 நாங்கள் பெருக்கும் போது 3 எக்ஸை நாங்கள் 11 பெருக்கும் போது 33 எக்ஸும், 11 நாங்கள் வையால் பெருக்கும் போது 11 வையும் காணப்படும். மாணவர்கள், நான் கூறும்போது நீங்கள் எழுதிக்கொண்டே நிகழ்ச்சியினை கேட்டுக்கொள்வீர்கள், ஆனால் உங்களுக்கு இதிலிருந்து ஒரு தெளிவான விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளலாம். வெகுமனே நீங்கள் கேட்டுக்கொண்டு மாத்திரம் இருந்தால் இதிலிருந்து எந்த ஒரு பயனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சிரமமாக காணப்படும். ஆகவே நீங்கள் இதற்கு தேவையான விடயங்களை குறித்துக் கொள்வது சிறந்ததாக காணப்படும். அப்போதுதான் நீங்கள் இதிலிருந்து ஒரு விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதலாவது சமன்பாட்டை நாங்கள் 11 பெருக்கும் போது 3 எக்ஸை நாங்கள் 11 பெருக்கும் போது 33 எக்ஸும், வையை நாங்கள் 11 பெருக்கும் போது 11 வையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று 100 நாங்கள் 11 பெருக்கும் போது 1100 நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடியது 3x மறை வை என்பதை நாங்கள் 11 பெருக்கும் போது 33 எக்ஸ் ஆக மறை 11 வை சமன் 1100. இது மூன்றாவது சமன்பாடாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் மூன்றாவது சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் கூட்டுவதன் மூலம் வையை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். காரணம், மூன்றாவது சமன்பாட்டில் வயிற்கு முன்பதாக மறை அடையாளமும், இரண்டாவது சமன்பாட்டில் வயிற்று முன்பதாக நேர் அடையாளமும் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் கூட்டும் பட்சத்தில் அது பூஜ்ஜியமாக மாறக்கூடியதாக இருக்கும். அதே போன்று 12 எக்ஸுடன் நாங்கள் 33 எக்ஸை நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். அதே போன்று 1600 நாங்கள் 1100 நாங்கள் கூட்டும் போது 2700 நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மூன்றாவது சமன்பாடுடன் இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் கூட்ட வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 12 எக்ஸுடன் நாங்கள் 33 எக்ஸை கூட்டும் போது 45 எக்ஸையும், 1600 1100 நாங்கள் கூட்டும் போது 2700 நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்கான பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் 45 நாங்கள் வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2700 நாங்கள் 45 வகுக்கும் போது எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 60 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எக்ஸிட்கான விடையாக 60 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் இந்த எக்ஸிட்கான பெருமானத்தை பெற்ற பின்னர் அதனை நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் வயிற்கான பெருமானத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதலாவது சமன்பாட்டை நாங்கள் பார்ப்போமானால் 3 எக்ஸ் மறை வை சமன் 100 என்பதாகும். ஆகவே எக்ஸிட்க்கு பதிலாக நாங்கள் 60 இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 3 பெருக்க வேண்டும் 60, ஆகவே 3 60 நாங்கள் பெருக்கும் போது 180 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வையை நாங்கள் வலதுபுறமாக கொண்டு சென்று 100 நாங்கள் இடதுபுறமாக கொண்டு செல்லும் போது நாங்கள் வையிற்கான பெருமானமாக 80 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்கான பெருமானமாக 60, வையிற்கான பெருமானமாக 100 நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் மாணவர்கள் எவ்வாறு புள்ளி வழங்கப்படுகின்றது என்றால், நீங்கள் 45 எக்ஸ் சமன் 2700 எனும் அந்த விடையினை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் ஒரு புள்ளியும், எக்ஸுக்கான விடையாக 60 பெற்றுக் கொள்ளும் போது ஒரு புள்ளியும், சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் ஒரு புள்ளியையும், 80 நீங்கள் விடையாக பெறும் பட்சத்தில் ஒரு புள்ளியையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இறுதியாக இதற்கான விடையாக வெந்தாமரை மலர்கள் 60 ரூபாயும் செந்தாமரை மலர்கள் 80 ரூபாயும் எனும் வழங்க பட்சத்தில் ஒரு புள்ளியும் வழங்கப்படுகிறது. ஆகவே இதற்கு மொத்தமாக 5 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 5 புள்ளிகள் இதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது வினாவை நாங்கள் பார்ப்போமானால் மூன்றாவது வினாவானது செந்தாமரை மலர்களுக்கு செலவிட்ட பணத்திற்கு வெந்தாமரை மலர்களுக்கு செலவிட்ட பணத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 150 கூடியதென காட்டுக என்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கு நாங்கள் நமக்கு இப்பொழுது எண்ணிக்கை தெரியும். வெந்தாமரை மலர்களுடைய எண்ணிக்கை 60, செந்தாமரை மலர்களுடைய எண்ணிக்கை 80 ஆக காணப்படுகின்றது. ஆகவே வெந்தாமரை மலர்களுடைய ஒரு மலரினுடைய விலை 12 ரூபாய் காணப்படுது. ஆகவே 12 நாங்கள் 60 பெருக்க வேண்டும். பெருக்கும் போது 880 செந்தாமரை மலர்களை நாங்கள் பெருக்கும் போது 720 நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 880 நாங்கள் 720 கழிக்கும் போது 160 ரூபாய் பெறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 150 கூடியது என காட்ட வேண்டும் என்பதே இங்கு நமக்கு வினாவாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 160 காட்டும் பட்சத்தில் ஒரு புள்ளியினை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதற்காக மொத்தம் 8 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இதில் எழுவாயு மாற்றம் தொடர்பாக ஒரு வினா வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 2 புள்ளிகள் வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதுதான் இந்த 2020 கல்வி பொதுதராக சாதாரண பரீட்சைகள் ஒருங்கமை சமன்பாடு சமன்பாடுகள் என்ற பகுதியில் ஒருங்கமை சமன்பாடு தொடர்பாக எழுப்பப்பட்ட வினாவாக காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் அதில் 6வது வினாவாக இருக்கக்கூடிய இருபடி சமன்பாடுகள் தொடர்பாக அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள், இதில் 5வது வினா தொடர்பாக நீங்கள் ஒரு விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். உங்களிடம் வினா பத்திரங்கள் இல்லாத பட்சத்தில், அல்லது கடந்த கால வினா பத்திரம் இல்லை என்றால், நீங்கள் இதற்கு முன்னராக செய்த மாணவர்களிடமிருந்து நீங்கள் அதனை பெற்றுக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய தகவல்களை தரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும், வினாவினை அனுப்பக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக 6வது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், அங்கு ஒரு சரிவகம் தரப்பட்டிருக்கின்றது. சரிவக வடிவமுள்ள ஓர் அடரும் அதன் அளவீடுகளும் உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளன. அடரின் பரப்பளவு 20 மீட்டர் வர்க்கம் எனின் எக்ஸினால் இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக 4x 20 = 0 திருப்தி அளிக்கின்றது என காட்டுக. அடரின் இரு சமாந்தர பக்கங்களுக்கும் இடையே உள்ள செங்குத்து தூரத்தை கண்டு அத்தூரமானது ஏபியின் நீளத்தின் அரைவாசியிலும் குறைவானது என காட்டுக என்பது இங்கு தரப்படுகின்றது. ஆகவே இதில் முதலாவதாக நாங்கள் சரிவகத்தின் பரப்பளவினை காண வேண்டும். ஆகவே சரிவகத்தினுடைய பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடு மாணவர்கள் நீங்கள் 9 கற்றிருப்பீர்கள், 10 கற்றிருப்பீர்கள், 9 பெரும்பாலுமாக நீங்கள் கற்ற விடயங்களை ஞாபகம் வைத்திருப்பீர்கள். ஆகவே இதற்கான சரிவகத்தினுடைய பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடாக நாங்கள் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம் என்பது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆகவே அரைதர சமாந்தர பக்கங்கள் எனும் பொழுது இங்கு தரப்படுகின்றது நமக்கு x^5 x^3. ஆக x^3 நாங்கள் கூட்ட வேண்டும் x^5. இதனை நாங்கள் பெருக்க வேண்டும் செங்குத்துயரம். செங்குத்துயரமானது இங்கு x காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் x அதனை பெருக்க வேண்டும். பெருக்குவதன் மூலம் இதற்கான பரப்பளவாக நாங்கள் 20 மீட்டரினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அரைதர இரட்டை அடைப்பினுள் நீங்கள் x^3 சக அடைப்பினுள் x^3 அடைப்பின் பெரிய அடைப்பினை நீங்கள் மூடியதன் பின்னர் பெருக்க வேண்டும் x^0 = 20 என்று நீங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை நீங்கள் தீர்க்கும் பொழுது x x-ஐ கூட்டும் போது 2x 3 நாங்கள் 5 கூட்டும் போது 8 நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அரை தர அல்லது பெருக்கல் அல்லது பிரக்கட் 2x சக 8 பிரக்கெட்டை முடித்ததன் பின்னர் நீங்கள் பெருக்கல் 20x = 20 என நீங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை நீங்கள் தீர்க்கும் பட்சத்தில் x^4 பெருக்க வேண்டும் 20 x^ 20 நாங்கள் 20 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை நீங்கள் தீர்க்கும் போது x^x பெருக்கும் போது x^2 எனவும் x^4 பெருக்கும் போது 4x எனவும் 0 எனவும் 20 எனவும் நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த நேர் 20 நாங்கள் வலது புறமாக கொண்டு சென்று அதனை இருபடி சமன்பாடு கொண்டு வர வேண்டும். ஆகவே நாங்கள் 4x^4 = 20 என்று நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இதனை நாங்கள் இரண்டு புள்ளிகளில் நாங்கள் இரண்டு முறைகளில் நாங்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்று வர்க்க பூர்த்தியாக்கல் முறை, இன்னும் மற்றொன்று சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நீங்கள் இலகுவாக விடையினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த முறையில் செய்யக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த முறையில் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். வர்க்க பூர்த்தியாக்கல் முறை உங்களுக்கு இலகுவாக காணப்படுமாக இருந்தால் நீங்கள் வர்க்க பூர்த்தியாக்கல் முறையினை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நீங்கள் விடையினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அதிலையும் நீங்கள் விடையினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டு முறைகளிலும் நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் வர்க்க பூர்த்தியாக்கல் முறையினை பார்ப்போமானால் எக்ஸ் வர்க்கம் சக 4x 20 நாங்கள் வலதுபுறமாக சமனிற்கு வலதுபுறமாக கொண்டு செல்லும் போது நேர் 20 மாறும். ஆகவே எக்ஸினுடைய குணகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எக்ஸினுடைய குணகமாக இங்கு 4 காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வர்க்க பூர்த்தியாக்கல் எனும் பொழுது எக்ஸின் குணகத்தின் அரை மடங்கின் வர்க்கத்தை நாங்கள் இரண்டு பக்கமும், அதாவது பூஜ்ஜியத்திற்கு வலது சமனிற்கு வலதுபுறமும் சமனிற்கு இடதுபுறமும் நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு எக்ஸினுடைய குணகமாக 4 காணப்படுகின்றது. 4 அரை மடங்காக 2 காணப்படுகின்றது. 2 வர்க்கமாக நாங்கள் 4 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4 நாங்கள் இரண்டு பக்கமும் கூட்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சமன்பாடுகளில் தெளிவாக விளங்கி இருப்பீர்கள் ஏன் நாங்கள் கூட்ட வேண்டும் என்பது தொடர்பாக. ஆகவே 4 நாங்கள் கூட்டும் பொழுது எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 4 சமன் 20 4 கூட்டும் போது 24 ஆக காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 4 என்பதை நாங்கள் காரணிப்படுத்துவோமானால் அதனை நாங்கள் எக்ஸ் சக 2 முழுவதனுடைய வர்க்கம் என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இங்கு எக்ஸ் சக 2 முழுவதனுடைய வர்க்கம் சமன் 24. ஆகவே நாங்கள் வர்க்கத்தை பூஜ்ஜியத்திற்கு சமனிற்கு வலதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது அது வர்க்க மூலமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நேர் அல்லது மறை சக ஓ சய நேர் அல்லது மறை வர்க்க மூலம் 24 என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 24 நாங்கள் சேடுக்காக மாற்றி எழுதுவோமானால் 4 பெருக்க வேண்டும் 26. ஆகவே 4 × 6 என நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 4 வர்க்க மூலம் 2 ஆகவும் 6 வர்க்க மூலம் நமக்கு மேலே தரப்பட்டிருக்கின்றது. பார்த்துக்கொள்ளுங்கள், வினாவில் தரப்பட்டிருக்கின்றது. வர்க்கமூலம் 6 பெருமானமாக 2.45 என கொள்க என்று தரப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் இங்கு பிரதி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிரதி செய்வதன் மூலம் விடையினை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நேரினை எடுப்பதன் மூலம் ஒரு விடையும், மறையினை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒரு விடையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே வர்க்கமூலம் 6 2.42 எனவும் அதனை நாங்கள் 2 பெருக்கும் போது 4.9 என்று நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸ் சக 2 சமன் சக 4.2 அல்லது சய 4.2. ஆகவே இங்கு நீளங்கள் எனும்பொழுது நீளங்கள் பொதுவாக மறை பெருமானத்தில் காணப்படாது, நேர் பெருமானத்திலே காணப்படும். ஆகவே நேரில் உள்ள விடையினை நாங்கள் பொருத்தமான விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸ் சக 2 சமன் 4.9 என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த நேர் 2 சமனிற்கு வலதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது மறை 2 மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிற்கான விடையாக எக்ஸ் சமன் 2.9 மீட்டர் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு நமக்கு வினவப்பட்டிருக்கின்ற வினா ஏபியின் நீளத்தின் அரைவாசி என்று காண சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ஏபியினுடைய அரைவாசி எனும் பொழுது ஏபியின் நீளத்தை நாங்கள் காண வேண்டும். ஏபி ஆனது ஏபியின் நீளத்தின் அரைவாசியிலும் குறைந்தது என காட்டுக அப்படின்னு காணப்படுகின்றது. ஆகவே ஏபியினுடைய நீளமானது எக்ஸாக 3 காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸாக 3 எக்ஸிற்கு பதிலாக நாங்கள் பெற்ற விடையினை 2.9 நாங்கள் இட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2.9 நாங்கள் 3 கூட்டி அதனை நாங்கள் 2 வகுக்கும் போது 2.95 நாங்கள் விடையாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2.9 ஒன்பது ஐந்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே செங்குத்தின் நீளத்தின் அரைவாசியிலும் கூடியதாக, இப்போ செங்குத்தானது இங்கு எக்ஸாக காணப்படுகின்றது, எக்ஸிட்கான நீளமாக நாங்கள் 2.9 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏபியினுடைய நீளமாக 2.95 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, அதாவது அதனுடைய அரை மடங்கினுடைய நீளமாக 2.95 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இந்த 2020 வினாபத்திரத்தில் உங்களுக்கு எழுப்பப்பட்ட வினாவாக காணப்படுகின்றது. கட்டாயம் மாணவர்களே, இந்த சமன்பாடுகள் எனும் பகுதியில் உங்களுக்கு 2 வினாக்கள் கட்டாயம் 10, 10, 20 புள்ளிகளுக்கு நீங்கள் விடையளிக்கக்கூடிய வகையில் காணப்படுகின்றது. 2020 மட்டுமின்றி 2019, 2018, 2017 மற்றும் உங்களுக்காக காத்திருக்கின்ற கல்வி பொருளாதார சாதாரண பரீட்சையிலும் கட்டாயமாக 20 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வினா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் 2019 இடம்பெற்ற ஒருங்கமை சமன்பாடு மற்றும் இருபடி சமன்பாடுகள் தொடர்பான வினாவினை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள், பெரும்பாலும் உங்களிடம் 2019 கடந்த கால வினாபத்திரம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதனை எடுத்து வைத்துக் கொள்வது சிறந்ததாக காணப்படும். நாங்கள் இந்த 2019 நாங்கள் பார்ப்போமானால் இதில் 3வது வினாவாக தரப்படுகின்றது. 3வது வினாவாக ஒருங்கமை சமன்பாடுகள் தொடர்பான ஒரு வினாவும், 4வது வினாவாக நமக்கு இருபடி சமன்பாடுகள் தொடர்பான வினாவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு பகுதிகளிலும் நீங்கள் இலகுவான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் மாணவர்களே. நாங்கள் வினாவிற்கு செல்வோம். 3வது வினாவின் ஏ பகுதி. ஒரு நடன குழுவில் 5 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். ஒரு நடன குழுவில் 5 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். ஒரு குறித்த நடனத்தில் எல்லா ஆண்களும் விலையில் சமமான உடைகளை அணிந்திருக்கும். அதே வேளை எல்லா பெண் பிள்ளைகளும் விலையிற்கு சமமான உடைகளை அணிந்திருந்தனர். அப்ப இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, எல்லா ஆண் பிள்ளைகளும் சமமான விலையுடைய உடைகளையும், எல்லா பெண்களும் அவர்கள் சமமான விலையுடைய உடையினையும் அணிந்திருக்கின்றார்கள். ஆண் உடை தொகுதிகள் இரண்டின் விலை, ஆண் உடை தொகுதிகள் இரண்டின் விலை பெண் உடை தொகுதிகள் 3 விலையிலும் ₹1000 கூடியதாகும். ஆண் உடை தொகுதிகள் இரண்டின் விலை பெண் உடை தொகுதிகள் 3 விலையிலும் ₹1000 கூடியதாகும். குழுவின் எல்லா பிள்ளைகளினதும் உடை தொகுதிகளுக்கான செலவு ₹14,000 ஆகும். எல்லா பிள்ளைகளுக்குமான உடைகளுக்கான செலவு ₹14,000 என இங்கு தரப்படுகின்றது. 3வது வினாவாக இங்கு நமக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆண் பிள்ளையின் ஒரு உடை தொகுதியின் விலை எக்ஸ் எனவும், ஒரு பெண் பிள்ளையின் உடை தொகுதியின் விலை வை ரூபாவும் என கொண்டு மேற்குறித்த தகவல்களை வகை குறிக்கும் ஓர் ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்க என்பதே இங்கு நமக்கு விடையாக தரப்படுகின்றது, வினாவாக தரப்படுகின்றது. ஆகவே இதனை வைத்துக் கொண்டு நாங்கள் விடையினை எடுப்போமானால், ஆண்களின் உடை தொகுதியின் 3 மடங்கு, ஆண் உடை தொகுதியின் 2 மடங்கு விலையின் பெண்ணுடைய 3 மடங்கினால் கூடியது என இங்கு தரப்படுகின்றது. ஆகவே 2x சமன், அதாவது ஆண் உடை தொகுதி 2x சமன் 3y சக 1000, 3y சக 1000 என நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் வையை நாங்கள் இடதுபுறமாக கொண்டு செல்லும் போது, சமனுக்கு இடதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது 2x 3y, 2x 3y சமன் 1000 என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 3வது சமன்பாடாக இருக்கும். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது ஆண் உடை தொகுதிகள் 2 விலை, ஆண் உடை தொகுதி இரண்டின் விலை. ஆகவே ஆணினுடைய உடை தொகுதி எக்ஸாக காணப்படுகின்றது, அதனுடைய இரண்டு மடங்கு எனும் பொழுது நாங்கள் இரண்டால் பெருக்க வேண்டும். ஆகவே இரண்டு எக்ஸ், இரண்டு எக்ஸ் ஆனது எவ்வாறாக இருக்கின்றது என்றால், பெண்ணுடைய தொகுதிகள் மூன்றின் விலையிலும், அப்ப பெண்ணுடைய தொகுதியினுடைய விலை வையாக காணப்படுகின்றது, வையினுடைய மூன்று மடங்கு. ஆகவே மூன்றால் நாங்கள் பெருக்கும் போது மூன்று வையினை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனுடன் எவ்வளவு நாங்கள் கூட்ட வேண்டும், 1000 ரூபாய் கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 1000 ரூபாயினை நாங்கள் கூட்டி காட்ட வேண்டும். ஆகவே 2x = 3y சக 1000. ஆகவே இந்த 3y-ஐ நாங்கள் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது மறை 3y-ஐ நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2x = 3y = 1000 என்பது முதலாவது சமன்பாடும். இரண்டாவதாக இங்கு எல்லா பிள்ளைகளுக்கும், அதாவது 5 ஆண் பிள்ளைகளுக்கும் 4 பிள்ளைகளுக்குமாக மொத்த செலவாக நாங்கள் 14000 ரூபாயினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 5x = 4y = 14000 ரூபாய் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதனை நாங்கள் முதலில் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆக இரண்டு சமன்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். முதலாவது சமன்பாடாக 2x = 3y = 1000 எனவும், இரண்டாவது சமன்பாடாக 5x = 4y = 14000 என்றும் நாங்கள் இரண்டு சமன்பாடுகளை பெற்றுக்கொள்ளும். ஆக இந்த இரண்டு சமன்பாடுகளை நீங்கள் உருவாக்கும் பட்சத்தில், சரியாக உருவாக்கும் பட்சத்தில் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது இரண்டு சமன்பாடுகளையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது வையையும் நாங்கள் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும், எக்ஸையும் நாங்கள் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வையை நாங்கள் சமப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது சமன்பாட்டை 4ஆலும் இரண்டாவது சமன்பாட்டை 3ஆலும் நாங்கள் பெருக்க வேண்டும். முதலாவது சமன்பாடை 4ஆலும் இரண்டாவது சமன்பாட்டினை 3ஆலும் நாங்கள் பெருக்க வேண்டும். அதே நாங்கள் எக்ஸை சமப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது சமன்பாட்டை 5ஆலும் இரண்டாவது சமன்பாட்டை 2ஆலும் பெருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் முதலாவது சமன்பாட்டை 4ஆலும் இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் 3ஆலும் பெருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் 2x என்பதை நாங்கள் 4ஆல் பெருக்கும் போது 8x எனவும், 3y = 3y என்பதை நாங்கள் 4ஆல் பெருக்கும் போது 12y எனவும், 1000-ஐ நாங்கள் 4ஆல் பெருக்கும் போது 4000-ஐயும் நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது மூன்றாவது சமன்பாடாகவும், இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் 3ஆல் பெருக்க வேண்டும். 3ஆல் பெருக்கும் போது 5x-ஐ நாங்கள் 3ஆல் பெருக்கும் போது 15x எனவும், 4y-ஐ நாங்கள் 3ஆல் பெருக்கும் போது 12y எனவும், 14000-ஐ நாங்கள் 3ஆல் பெருக்கும் போது 42000-ஐயும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான்காவது சமன்பாடாக 15x = 12y = 42000 என்பது நாலாவது சமன்பாடாக நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு வை சமனாக காணப்படுகின்றது. வயிற்கு முன்பதாக நாங்கள் அடையாளங்களை பார்ப்போமானால் மறையாக காணப்படுகின்றது. ஆகவே இரண்டும் மறை அடையாளங்கள் காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதனை நாங்கள் பூஜ்ஜியமாக மாற்றுவதற்கு இரண்டையும் நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே மூன்றாவது சமன்பாட்டுடன் நான்காவது சமன்பாட்டை நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். 8x = 12y = 4000, 15x = 12y = 42000. ஆகவே ஒன்று நேராக காணப்படுகின்றது, மற்றது மறையாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இரண்டு அடையாளங்கள், ஒன்று நேராக காணப்படுகின்றது, மற்றது மறையாக காணப்படுகின்றது. ஆகவே அதனை நாங்கள் பூச்சியமாக மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே மூன்றாவது சமன்பாட்டுடன் நான்காவது சமன்பாட்டை நாங்கள் கூட்டும் போது, 8x நாங்கள் 15x கூட்டும் போது 23x, 4000 நாங்கள் 42000 கூட்டும் போது 46000 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 23x = 46000 என்றால் எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 2000 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது 46023 நாங்கள் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி விரிக்கும் பட்சத்தில் நாங்கள் இதுக்கான விடையாக 2000 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை நாங்கள் பிரதியிடுவதன் மூலம் வயிற்கான பெருமானத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதலாவது சமன்பாட்டை நாங்கள் பார்ப்போமானால் முதலாவது சமன்பாடானது 2x = 3y = 1000 காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸிட்கான விடையாக நாங்கள் 2000 பெற்றோம். ஆகவே 2000-ஐ 2ஆல் பெருக்கும் போது 4000 3000 காணப்படுகின்றது. ஆகவே 1000-ல் நாங்கள் 4000 கழிக்கும் போது 3000-ஐயும், ஆக 3y = 3000. ஆகவே அதனை நாங்கள் 3ஆல் நாங்கள் வகுக்கும் போது வயிற்கான விடையாக நாங்கள் 1000 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் இதற்கான விடையாக காணப்படுகிறது. ஆகவே ஆண் பிள்ளைகளின் உடை தொகுதிக்காக 2000, பெண் பிள்ளைகளின் உடை தொகுதிக்காக 1000 ரூமும் விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அங்கு ஒரு எளிய சமன்பாடு தரப்பட்டு காணப்படுகின்றது. அதனை நீங்கள் இலவா செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக 4வது வினாவிற்கு செல்ல இருக்கின்றோம். 4வது வினாவானது ஒரு அரை வட்டமும் ஒரு 60 பாக ஆரை சிறையும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதனை வைத்துதான் இங்கு வினா கேட்கப்படுகின்றது. மாணவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், ஆரை எக்ஸ் அலகுகளாக உள்ள ஓர் அரைவட்டம் ஏ இனாலும் அரைவட்டத்துடன் ஒருமையாகவும் மையக்கோணம் 60 பாகையாகவும் உள்ள ஓர் ஆரை சிறை பி இனாலும் ஆக்கப்பட்ட ஓர் அடர் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏயின் பரப்பளவும் பியின் பரப்பளவும் சமனெனின் ஏயின் பரப்பளவும் பியின் பரப்பளவும் சமனெனின் எக்ஸிலான இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் மறை 4 எக்ஸ் மறை 8 சமன் 0 திருப்தி அளிக்கப்படுகின்றது என காட்டி எக்ஸை ஒரு பெருமானத்தை மாத்திரம் எடுக்கத்தக்க காரணங்களுடன் காட்டுக என்பது இங்கு வினாவாக காணப்படுகின்றது. வர்க்கமூலம் 3 இங்கு நமக்கு 1.73 தரப்படுகின்றது. ஆகவே பியின் 6 ஓர் அன்னளவான பெருமானம் 1 தசமதானத்தில் காணுக என்பது இங்கு வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு நாங்கள் முதலில் எடுத்துக்கொள்ளக்கூடியது இங்கு 2 பகுதிகள் காணப்படுகின்றது. ஏ என்பது ஒரு அரைவட்டம், பி என்பது ஒரு 60 பாகை ஆரை சிறை கோணம். ஆகவே இங்கு ஏயினுடைய பரப்பளவை நாங்கள் பார்ப்போமானால் ஏ என்பது அரைவட்டம். ஆகவே அரை ஃபை ஆர் வர்க்கம் இங்கு ஆரையாக எக்ஸ் காணப்படுகின்றது. ஆகவே ஆருக்கு பதிலாக நாங்கள் எக்ஸை பிரதிடுவோமானால் அரை எக்ஸ் வர்க்கம் என்பது ஏயினுடைய பரப்பளவாக காணப்படுகின்றது. பியினுடைய பரப்பளவை நாங்கள் பார்ப்போமானால் 360 தர ஃபை தர எக்ஸாக 4. எக்ஸாக 4 நாங்கள் ஏன் ஆரையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் பி பகுதியினுடைய நாங்கள் ஆரையை பார்ப்போமானால் ஏயினுடைய ஆரை பகுதியுடன் 4 கூட்டும் போதுதான் பியினுடைய ஆரையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உருவில் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏயினுடைய ஆரையாக எக்ஸ் காணப்படுகின்றது. அப்ப எக்ஸுடன் நாங்கள் 4 கூட்டும் போது பியினுடைய ஆரையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பியினுடைய ஆரையாக எக்ஸாக 4 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே எக்ஸாக 4 முழுவதினுடைய வர்க்கம் ஆகவே நாங்கள் 360 60 நாங்கள் 60 வகுக்கும் போது 1/6 ஃபை எக்ஸாக 4 முழுவதினுடைய வர்க்கம் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலே நமக்கு ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது, 2 ஆர்டர்களினுடைய பரப்பளவுகள் சமனாக காணப்படுகின்றது. ஆகவே ஏயினுடைய பரப்பளவுக்கு சமன் பியினுடைய பரப்பளவு. ஆகவே ஏயினுடைய பரப்பளவு அரை ஃபை எக்ஸ் வர்க்கம் சமன் பியினுடைய பரப்பளவு 1/6 ஃபை எக்ஸாக 4 முழுவதினுடைய வர்க்கம். ஆகவே இங்கு நாங்கள் பிரதியிடுவோம், இதனை நாங்கள் தீர்ப்போமானால் தீர்த்து விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்வோமானால் இதற்கான விடையாக எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 16 சமன் 3x நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபைவ் நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எக்ஸாக 4 என்பதை நாங்கள் காரணிப்படுத்துவோமானால் எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 16 6 இங்கு வகுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே சமனுக்கு வலதுபுறமாக நாங்கள் கொண்டு போனால் பெருக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆக அரையை நாங்கள் 6 பெருக்கும் போது 3, அரையும் அதாவது 2 நாங்கள் 2 வகுக்கும் போது 3 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3 நாங்கள் எக்ஸ் வர்க்கத்தால் பெருக்கும் போது 3 எக்ஸ் வர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 16 சமன் 3x ஆக காணப்படுகின்றது. ஆகவே இதனை நாங்கள் அதாவது எக்ஸ் வர்க்கத்தை நாங்கள் 3x வர்க்கத்திலிருந்து கழிக்கும் போது 2x வர்க்கத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2x வர்க்கம் சய 8x சய 16 சமன் 0 என்பதை நாங்கள் விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை நாங்கள் வர்க்க பூர்த்தியாக்கல் அல்லது சமன்பாடு முறையினை பயன்படுத்தி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இதனை நாங்கள் வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில் நாங்கள் பார்ப்போமானால், எக்ஸினுடைய குணகமாக எக்ஸினுடைய குணகத்திற்கு முதல் நாங்கள் எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகம் இங்கு காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகத்தை முதலில் நாங்கள் வகுக்க வேண்டும். ஆகவே எக்ஸ் வர்க்கத்திற்கு குணகமாக இரண்டு காணப்படுகின்றது. ஆகவே இரண்டு எக்ஸ் வர்க்கத்தையும் நாங்கள் இரண்டால் வகுக்க வேண்டும். மறை எட்டு எக்ஸையும் நாங்கள் இரண்டால் வகுக்க வேண்டும். பதினாறையும் நாங்கள் இரண்டால் வகுக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக சமன்பாடு முறையினை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். ஆனால் இங்கு நீங்கள் இதனை வகுக்க வேண்டிய அவசியம் காணப்படாது. ஆகவே வர்க்க பூர்த்தியாக்கல் எனும் பொழுது எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகம் அங்கு ஒன்றாக மாத்திரமே இருக்க வேண்டும். வேறு பெருமானங்கள் இருந்தால் அதனை நாங்கள் வகுத்து எடுத்ததன் பின்னரே நாங்கள் வர்க்க பூர்த்தியாக்கல் முறையினை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டால் வகுக்கும் போது எக்ஸ் வர்க்கம் மறை நான்கு எக்ஸ் மறை எட்டு என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறை எட்டை நாங்கள் பூஜ்ஜியத்துக்கு வலதுபுறமாக நாங்கள் கொண்டு செல்லும் போது மறை எட்டு நேர் எட்டாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸினுடைய குணகமாக நான்கு காணப்படுகின்றது. நான்கினுடைய அரை மடங்கின் வர்க்கமாக நாங்கள் பார்க்கக்கூடிய நான்கினுடைய அரை மடங்கு என்பது இரண்டு காணப்படுகின்றது. இரண்டினுடைய வர்க்கமாக நான்கு காணப்படுகின்றது. ஆகவே நான்கை நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் மறை நான்கு எக்ஸ் சக நான்கு சமன் எட்டு சக நான்கு என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸ் ஐ ரெண்டு முழுவதினுடைய வர்க்கம் சமன் எட்டையும் நான்கையும் நாங்கள் கூட்டும் போது பனிரெண்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பனிரெண்டை நாங்கள் எழுதுவோமான நான்கு தர மூன்று என்று சேடு வடிவில் நாங்கள் எழுதிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை நாங்கள் தீர்க்கும் போது நான்கினுடைய வர்க்கம் மூலம் இரண்டு எனவும் மூன்றிற்கான விடையாக இங்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது ஒன்று தசம் ஏழு மூன்று என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒன்று தசம் ஏழு மூன்றையும் நாங்கள் பெருதிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எக்ஸிட்கான விடையாக நாங்கள் ஐந்து தசம் ஆறு நான்கு ஆறினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஐந்து தசம் நான்கு ஆறினை விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கு நமக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற விடையாக பியினுடைய ஆறை காணப்படுகின்றது. ஆகவே பியினுடைய ஆறையை நாங்கள் பார்ப்போமானால் எக்ஸினுடைய பெருமானத்துடன் நான்கை நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே எக்ஸினுடைய விடையை தான் நாங்கள் இவ்வாறு கண்டுகொண்டோம். எக்ஸாமன் ஐந்து தசம் நான்கு ஆறு என நாங்கள் கண்டுகொண்டோம். ஆகவே ஐந்து தசம் நான்கு ஆறு என்பதுடன் நாங்கள் நான்கை கூட்டும் போது ஒன்பது தசம் நான்கு ஆறு அல்லது ஒன்பது தசம் ஐந்து அலகுகள் என்று நாங்கள் விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் 2019 2020 கடந்த கால வினாபத்திரத்தில் சமன்பாடுகள் என்பது தொடர்பான வினாக்கள் எவ்வாறு எழுப்பப்படுகின்றது, அதற்கான தீர்வுகளை நாங்கள் எவ்வாறு வழங்க வேண்டும், எவ்வாறு கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் கலந்துரையாடிக்கொண்டோம். எனவே அடுத்த ஒரு நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் விஜயசுந்தரம் சுகணேஸ்வரன். இதற்கு மேலதிகமாக நீங்கள் 2017 2018 போன்ற கடந்த கால வினா பயிற்சிகளை நீங்கள் செய்து பயிற்சிகளை பெற்றுக்கொண்டால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு அதில் பயனினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.